வாழ்க்கையின் அடிப்படையாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது நம்மையும் அறியாமல் நம்முடைய எண்ணத்தில் இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம் இறைவன் நம்முடைய உள்ளத்தில் தன்னை பற்றி எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கின்றான். எவ்விதமாக பேசுகின்றான் என்றால், நாம் பேசிக் கொண்டிருப்பதைப் போன்று அதைவிட சமீபமாக. ஒருவரிடம் ஒரு ரகசியம் நான் பேசுகின்றேன் என்றால் அவர் உன்னிப்பாக கவனிப்பார். ஒருவரிடம் நான் பேசும்பொழுது சாதாரணமாகவும் பேச முடியும், ரகசியமாகவும் பேச முடியும். அவ்விதமாக சாதாரணமாக பேசும்பொழுது கவனக்குறைவாக இருக்கலாம், ஆனால் ரகசியமாக பேசும்பொழுது கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பார். அதைவிட ரகசியமாக இறைவன் நமக்கு அருகில் சத்தம் கூட இல்லாமல் உணர்வு மூலமாக நம்முடைய தேவைகளை நமக்கு அவனுடைய பேச்சின் மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உணர்வு இறைவனுடைய பேச்சுக்களில் உள்ளது. அந்த உணர்வில் என்னுடைய நன்மைகளும் என்னுடைய தீமைகளும் எந்த நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் எனக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் நான் எண்ணங்களை கொள்கின்றேன். அந்த எண்ணங்கள் பல நமக்கு பாவங்களாக இருக்கின்றன. அந்த எண்ணங்களில் சில நமக்கு நன்மைகளாகவும் இருக்கின்றன. நன்மையானவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தீமையானவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதுவும் எச்சரிக்கையாகவும் நல்லபிரதேசமாகவும் நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய இறைவன் நமக்காக பேசிக் கொண்டிருக்கின்றான். மூச்சு என்பது சாதாரணமாக நாம் உள்ளிருந்து வெளிவிடக்கூடிய மூச்சு அல்ல. ஒவ்வொரு மூச்சிலும் நமக்குரிய சாதக பாதகங்களை, நம்முடைய நன்மை தீமைகளை, நம்முடைய ஆற்றாமை, நம்முடைய அவசரம், நம்முடைய அமைதி நிம்மதி போன்றவற்றை, எவற்றிலெல்லாம் சாத்தியம் எவற்றிலெல்லாம் சாத்தியம் இல்லை என்பதை தெளிவான ஆதாரத்துடன் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் இந்த செய்திகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு மூச்சிலுமே நமக்காக செய்திகள் அறிவிக்கப்படாமல் இல்லை. அந்த செய்திகள் நம்மை பற்றிய செய்தி மட்டும்தான். உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நன்மைகள் பெருக வேண்டும், உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் விரும்புங்கள் என்று நமக்கான செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய சுகங்களில் மிக முக்கியமானது உடல் சுகம், உள்ளத்தின் சுகம். உடல், உள்ளம் இந்த இரண்டு சுகங்களில் எந்த சுகம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிவிக்கப்பட்டு பின்னர் அதனை உணர்த்தப்படுகின்றோம். என்னுடைய நன்மையாக இருக்கக்கூடிய அவ்வளவு சுகங்களும் எனக்கு தேவை என்று. நன்மைக்குரிய சுகங்கள் எனக்கு அவசியம் என்றால் தீமைக்குரிய அவ்வளவும் எனக்கு எச்சரிக்கையாகவும், அது சுகவீனத்தினுடைய உச்சகட்டமாக அமைந்துவிட்டால் அந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வெறுத்துவிடும். ஏனென்றால் அது உச்சகட்டம் என்பது அதனுடைய வேதனையின் உச்சகட்டம் மட்டுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடக்கூடிய உச்சகட்டம். என்னுடைய சுகவீனங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய வேதனைகள் அனைத்துமே உச்சகட்டத்திற்கு சென்று நான் நம்பிக்கை இழந்து பின்னர் அந்த நம்பிக்கை இழந்ததன் காரணமாக என்னுடைய நிலைமை மோசமாக்கப்படுகின்றது, நிரந்தரமாகவும் தங்கிவிடுகின்றது. இந்த வகையான சூழல்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நம்முடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புகின்றோம். இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். மாபெரும் சக்தி, இயக்க சக்தி, உயிரோட்டமுள்ள சக்தி, நல்ல சக்தி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அது இறை உணர்வு என்பதை அறிய வேண்டும். வெளிப்படையாக பேசக்கூடிய சத்தம் என்று அந்த உணர்வு கிடையாது. மாறாக உள்ளத்தில் நாம் நமக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக. எத்தனை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு பேருக்கும் அவரவருடைய நிலையை இறைவன் அவருடைய மூச்சுக்களில் அறிவிக்கின்றான். அது அவர்களுடைய சுவாச மூச்சாக, உயிர் மூச்சாக அமைகிறது. இறைவனுடைய உணர்வை ஏற்றுக்கொண்டு அதில் நான் வாழ வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையின் நன்மையுடையதாயிற்று. எப்பொழுது நான் அந்த உணர்வில் இல்லாமல், அந்த உணர்வை கிரகிக்காமல், அதை பற்றி எந்த விதமான எண்ணமும் என்னால் இல்லாமல் இருக்கின்றனோ, அந்த அளவுக்கு என்னுடைய தீமைகளானது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நான் வெகு விரைவில் என்னுடைய தீமைகளில் வாழ இருக்கின்றேன். அதற்கு முன்பாக நமக்கு பல விதமான எச்சரிக்கைகள் மனதிற்கு ஏற்பட வேண்டிய மனதிற்கு ஏற்படுகின்றன. அந்த எச்சரிக்கைகள் என்னவென்றால், இனம் புரியாத எனக்கு ஒரு கவலை மனதில் உறுத்தி கொண்டிருக்கின்றது, அல்லது என்னை சுற்றிலும் கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னை சுற்றிலும் கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பொருளாவது உங்களையும் அது வந்தடைய இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு கேடு நிகழும் பொழுது அது குறிப்பாக யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் பிடிப்பது என்பதில்லை, மாறாக யார் அவர்களோடு இருக்கின்றார்களோ அவர்களையும் சேர்த்து பிடிக்கும். நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சமுதாயத்தில் முழுமையாக கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக ரோடு கூட சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய ஆபத்துக்களும் நிறைய ஆக்சிடென்ட் விபத்துக்களும் ஏற்படுகின்றன. அவ்விதமாக இருக்கும் பொழுது எனக்கும் அது நிகழும் என்ற ஒரு நாள் நிகழிருக்கின்றது. இதே மாதிரி என்னுடைய வீதிகள் குண்டும் குழியுமாக இருக்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த விபத்தானது முற்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றது, பிறருக்கு நிகழக்கூடியதாக. ஒரு உதாரணம் இதுதான். யாரொருவருக்கும் தங்கள் கண் முன்பாக ஒரு விபத்தோ அல்லது ஒரு வேதனையோ உருவாகும் பொழுது அது நமக்கும் சேர்த்து உருவாக இருக்கின்றது. காலத்தவணையின் மீது நாம் இருக்கின்றோம், எனவே நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். இந்த மூச்சில் அறிவிக்கப்படுகின்றது, ஒருவருக்கு விபத்து நேர்ந்திருக்கின்றது, ஒரு வியாதி இருக்கின்றது, ஒரு வறுமை இருக்கின்றது, எனக்கு அது நிகழ்ந்துவிட வேண்டாம் என்று எப்பொழுது நீங்கள் திரும்ப வேண்டும். முன்னறிவிப்பும் எச்சரிக்கையுமாக இருக்கின்றது. யாரொருவர் இந்த முன்னறிவிப்பையும் எச்சரிக்கையும் தங்கள் மூச்சுக்களில் நிகழ்வதை பார்க்கவில்லையோ, அவர்களுக்கு அந்த நாள் அவர்கள் நெருங்கி வரும் பொழுது அவர்கள் அதையே வேண்டுவார்கள், எனக்கு இது நிகழ்ந்திருக்க வேண்டாமே என்று. நிகழ்வதற்கு முன்பாக உங்கள் கண் முன்பாக நிகழ்ந்தது, அதனை நீங்கள் புறக்கணித்தீர்கள். உங்களுடைய வெறும் மூச்சுக்காற்றாக நீங்கள் நினைத்தீர்கள். உங்களுடைய சுவாசங்களை அவ்விதமாக அல்ல, இறைவனுடைய செய்திகளை தாங்கி வரக்கூடிய மூச்சுக்காற்றுகள் ஒவ்வொன்றும். அவனுடைய செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னுடைய உள்ளத்தில் உணர்வாக அமைகின்றது. அந்த உணர்வு என்னுடைய விருப்பமாக அமைகின்றது, அல்லது அந்த உணர்வு எனக்கு எச்சரிக்கையாக அமைகின்றது. உணர்வொட்டுபவன் உங்களுடைய இறைவன் என்பதை இன்று நீங்கள் உங்களுடைய சுவாசங்களில் உணர வேண்டும். சுவாசம் என்பது ஆக்சிஜனை உட்கொள்கின்றோம், பிறகு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றோம் என்ற இந்த அற்பமான விஞ்ஞான அறிவை கொண்டு இவ்வளவுதான் என்னுடைய சுவாசம் என்று எண்ண வேண்டாம். அந்த சுவாசத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய நெஞ்சத்தில் உங்களுடைய நுரையீரல்கள் இருக்க வேண்டும். இறுதியாக நீங்கள் இவ்வளவுதான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த பரிமாற்றம் தான். உள்ளுக்குள் ஆக்சிஜனை சுவாசிப்பதும் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதும் இதுதான் உங்களுடைய சுவாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானால், அந்த ஆக்சிஜனை வைத்துக்கொண்டு இறுதி காலங்களில் உங்களுக்கு சுவாசம் கொடுப்பார்கள், செயற்கை சுவாசமாக. ஆனால் அதனை கிரகிக்கக்கூடிய தன்மை நெஞ்சத்தில் இல்லை, எனவே அந்த சுவாசம் வெற்றுக்காற்றாகவும் மூச்சு என்றோ பிரிந்துவிட்டது. நாம் ஜடமான ஒரு பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூச்சுக்காற்றில் செய்திகள் இல்லை. செய்திகளை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும் வரையில் மூச்சுக்காற்று உண்மையாக இருக்கும். எப்பொழுது செய்திகளை நாம் கிரகிக்கவில்லையோ அந்த நுரையீரல்கள் நம்முடைய செயலிழக்கத்திற்கு நாமே காரணமாகிவிட்டோம் என்பதை இன்று அறிவிக்கின்றது. எனக்கு பலவிதமான நோய்களும் நுரையீரல் நோய்களும் மூக்கடைப்பும் மூச்சடைப்பும் அல்லது சுவாசங்களில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா போன்ற என்னென்ன வியாதிகள் இருக்கின்றதோ அவ்வளவும், இன்னும் என்னுடைய மனதிற்குரிய ஏக்க பெருமூச்சும் பொறாமை பெருமூச்சும் இவ்வளவுமே என்னுடைய தீமைகளுக்கு சாதகமான சூழ்நிலையை எனக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சாதகமான சூழ்நிலை எனக்கு பாதகமானது என்பதை நான் அறிவதில்லை. அதில் எனக்கு ஏதோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது, நானும் என்னை வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பொருள்பட அந்த சுவாசங்களை நமக்கு சாதகமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவும் பாதகமானது. நுரையீரல்கள் உங்களுடைய இறைவனுடைய செய்திகளை ஏற்கக்கூடிய கிரகிக்கும் தன்மையை பெற்றிருக்கின்றது. எந்த நேரமும் எனக்கு நன்மைகள் வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருங்கள், எந்த நேரமும். அப்பொழுது சுவாசங்களில் செய்திகள் இறங்கிக் கொண்டிருப்பதை பார்ப்போம். அந்த செய்திகளில் நமக்கு நன்மைகள் தொடங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். எந்த சுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த சுவாசத்தில் நன்மையான செய்திகளும் எச்சரிக்கைக்குரியவையும் இருக்கின்றன. நான் என்னுடைய எண்ணங்களில் இருக்கும் பொழுது பல தீமையான எண்ணங்கள் இருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் எனக்கான எச்சரிக்கை என்னுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது, இது நன்மையான எண்ணம் இல்லை. நான் சுவாசங்களில் கிரகிக்கின்றேன், வேறு எங்கிருந்து வரவில்லை. சுவாசங்களில் என்னுடைய வழிமுறைகள் காட்டப்படுகின்றன, நன்மை தீமைக்கான பாதை. அந்த நன்மையை நான் உணரும் பொழுது என் இறைவன் எனக்கு கொடுத்த மாபெரும் ஆற்றலாக அதனை நான் எண்ணுகின்றேன். காரணம், என் இறைவன் எனக்கு ஒரு செய்தியை அறிவிக்க அது அவன் மூலமாக நிச்சயமாக நிறைவேறும். மனிதர்கள் நிறைவேற்றிக் கொள்ள சாத்தியமில்லை. சுகமான வாழ்க்கை வேண்டும், சுகமான உணர்வுகளோடு. சுகங்களை அனுபவிக்கும் போகங்களோடு அல்ல, போதைகளில் உள்ள சுகமும் அல்ல. சுகம் என்ற அந்த வார்த்தைக்கு நாம் இதுவரை அர்த்தம் கண்டுபிடிக்க முடியவில்லை, அர்த்தம் கண்டுபிடிக்கவும் முடியாது. பொருள் அடிப்படையாக நாம் சுகத்தை பார்க்கின்றோம். ஐந்து புலன்கள் வாயிலாக நாம் அடையக்கூடிய இன்பங்களை சுகங்கள் என்று குறிக்கின்றிருக்கின்றோம். இன்பம் உங்களுடைய ஸ்பரிசங்களால் உணரக்கூடியது, உணர்ச்சிகளால் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு சுவையாக அறிவிக்கப்படுகின்றது. உணர்வு என்பது உங்களுடைய சுகம். அந்த சுகமான உணர்வு நாம் வாழ வேண்டும். சுகபோகங்களில், உணர்ச்சி மயங்களில் நான் என்னுடைய ஸ்பரிசங்களுடைய அந்த உணர்ச்சிகளிலும் அதனுடைய சுவைகளிலும் ருசிகளிலும் வாழக்கூடாது. என்னுடைய உள்ளத்தின் உணர்வின் அடிப்படையில் நான் வாழ்ந்து அந்த சுகம் என்ன என்பதை நான் அறிய வேண்டும். ஒரு கவலை தீண்டிவிட்டால் என்னுடைய உடல் ஸ்பரிசங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு உணர்ச்சிகளுக்குரிய நன்மைகளையும் சுகங்களையும் கொடுத்தாலும் சரி, எனக்கு அது ஈடுபட முடியாது. என் மனதில் உள்ள கவலை நீங்கும் வரையில், மனதின் கவலை நீங்க வேண்டுமென்றால் உள்ளத்தின் சுகம் எனக்கு அவசியம். என்னுடைய ஸ்பரிசங்களின் உணர்வுகளில் கிடைக்கக்கூடிய இந்த ருசி கூடாது. நான் என் இன்பங்களில் வாழக்கூடாது, சுகங்களில் வாழுங்கள். பெரும்பாலும் இன்பத்தை நாம் விரும்புகின்றோம், சுகத்தை நாம் விட்டுவிடுகின்றோம். உணர்வில் சுகம் என அறிவிக்கப்படுகின்றது. மனிதர்கள் மூலமாக உணர்ச்சிகளாக இன்பம் நீங்கள் வாழ வேண்டும், இன்பத்தில் வாழ வேண்டும், இன்பத்தில் திளைக்க வேண்டும் என்று. ஹாப்பினஸ் உங்களுக்கு வேண்டும், இன்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வேண்டும், சுகமான சூழ்நிலைகள் வாழ வேண்டும் நாம். இது உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது. மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடியது ஒன்று மறைவானது, ஒன்று வெளிப்படையானது. ஹாப்பினஸ் இஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. நோ, பீஸ் இஸ் லைஃப். அமைதி எனக்கு, நிம்மதி எனக்கு வாழ்க்கை. சுகமும் இன்பமும் வாழ்க்கை அல்ல. அந்த சுகத்திற்கு மேலாக எனக்கு அமைதி வேண்டும், அமைதிக்கு மேலாக நிம்மதி வேண்டும். எந்த நேரமும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது அமைதி. வரும்காலத்திலிருந்து அமைதி நிலவும்போது நான் நிம்மதியாக இருக்கின்றேன். இப்பொழுது என் வாழ்க்கை முழுமைக்கும் எனக்கு நன்மை உண்டு என்று நான் நிம்மதியாக இருக்கின்றேன். என் வாழ்க்கையில் என் கடமைகளை முடித்துவிட்டேன், நான் நிம்மதியாக இருக்கின்றேன். அமைதி என்பது பிரசன்ட் சிச்சுவேஷன். இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் எனக்கு தேவையானதாக இருக்கின்றது. நிம்மதி என்பது என்றென்றைக்கும், நாளை என்னுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அமைதி எனக்கு நிம்மதியாக வேண்டும். இது உணர்வில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டாலாம். இன்பபோகங்களில் நாம் கிடைக்க வேண்டும். ஹாப்பினஸ் இஸ் லைஃப்னு சொல்லக்கூடியது இப்பொழுது தவறு என்பது அறிய வேண்டும். என்னுடைய உடல் ஸ்பரிசங்கள் மங்கிக் கொண்டிருக்கின்றன. கண் பார்வைகளும் பார்வை இழந்து கொண்டிருக்கின்றது. காதுகளும் கேட்கும் திறனை இழந்து கொண்டிருக்கின்றது. கைகளும் மறத்துவிட்டன. வாய்களிலும் ருசி இல்லை. உணவு உட்கொள்வதும் குறைந்து வருகின்றது. என் உடம்பு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கவலை ஓரளவுக்கு. இப்பொழுது எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதுமையை நான் அடைந்து விட்டேன். அடைந்த நிலையிலிருந்து என்றென்றும் நான் எப்பொழுதும் நான் மறந்து விடலாம். என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இல்லை. எனவே இந்த ஸ்பரிசங்களை விட இப்பொழுது என் மனதுக்கு தேவையானது அமைதியும் நிம்மதியும் வேண்டும். கவலைகளோடு நான் வாழக்கூடிய நேரங்களில் என்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லை. சுகபோகங்கள் வாழ்வதற்காக என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு கவலை மறக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய சுகங்கள் எனக்கு இல்லை. இப்பொழுது எனக்கு தேவையெல்லாம் என்னுடைய உடலை நம்பி பிரயோஜனமில்லை. என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இன்பங்களை நான் அடைந்து அதில் என்னுடைய துன்பங்களை நான் மறந்துவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை. இப்பொழுது முதுமை வந்துவிட்டது, எல்லாம் அடங்கிவிட்டது, அவ்வளவு மந்தமாகிவிட்டது. என் மனம் மட்டும் இந்த கவலை வேண்டாம் என்று விரும்புகின்றது. அமைதியும் நிம்மதியும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. இந்த அமைதி நிம்மதி என்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உள்ளத்தில் நீங்கள் கிரகிக்கக்கூடிய இறைவனுடைய செய்தியை, அந்த உணர்வை மதித்து நீங்கள் வாழ வேண்டும். அந்த உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக பூர்ணத்துவமாக அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய செய்தியை நான் எப்பொழுதும் கேட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் என் உள்ளத்தை நான் தெய்வ உள்ளமாக அல்லது இல்லமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்குதான் நான் வாழ்கின்றேனே தவிர கட்டிடங்களில் வாழவில்லை என்பதை அறிகின்றேன். இந்த கட்டிடங்களில் இன்பங்களுக்கான சூழ்நிலைகள், உடல் போகங்களுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. உள்ளத்தினுடைய அழகுக்கும் உள்ளத்தினுடைய அமைதிக்கும் உரிய சூழ்நிலை என் மனதில் நான் தங்கி என் இறைவனுடைய வார்த்தைகளை நான் நம்புகின்றேன் என்றால் எனக்கு அமைதி உண்டு. கேட்கின்றேன் ஆனால் நம்புவதில்லை, நிராகரிக்கின்றேன். எனக்கு கேள்வி திறன் இங்கிருக்கின்றது, பார்க்கும் திறன் இங்கிருக்கின்றது, புலன்களின் அவ்வளவு விசாரணையும் இங்கிருக்கின்றது. ஒவ்வொரு ஐந்து புலன்களிலிருந்து நான் அறியக்கூடிய ஒவ்வொன்றிலும் நன்மை எவ்வளவு, தீமை எவ்வளவு அளவிடக்கூடிய அந்த அளவுமானியம் என்னுடைய நெஞ்சமாக அமைந்திருக்கின்றதை தவிர வேறு எங்கும் இல்லை. எந்த அளவுக்கு நான் உண்மையை பேசுகின்றேன், எந்த அளவுக்கு நான் பொய்யாக நான் எதில் வாழவில்லை அதை பேசுகின்றேன் என்பதை பேசும்போது நான் அறிவேன். அவ்விதமாக நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் செய்யாததை கூறுகின்றீர்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அவ்விதமாக கூறுவது உங்களுக்கும் நன்மை இல்லை, அவர்களுக்கும் நன்மை இல்லை, உங்களிடமிருந்த ஒரு வார்த்தைகளுக்கு நான் உதவ மாட்டேன் இறைவனுடைய வாக்கு. ஆனால் அவர்கள் உங்களுடைய வாக்களை நம்பி செல்லும் பொழுது நீங்கள் அவர்களுடைய பாவங்களில் அவர்களுடைய வேதனைகளில் ஈடுபடும் பொழுது பொய்யான வார்த்தையை கூறியதன் காரணமாக அவர்களை நம்ப வைத்து பிறகு அந்த நம்பிக்கை அவர்கள் பலனிக்காத போது நீங்கள் அந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எத்தனை பேரை நான் வழிகெடுத்தேனோ அவ்வளவு பேருடைய அந்த வழிகேட்டதன் காரணமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் அவங்களுடைய நம்பிக்கை பயனளிக்காமல் போகும்பொழுது வேதனைக்கு ஆளாவார்களே, அந்த வேதனைக்கு நானும் ஒரு பங்காகிவிடுவேன். இறைவனுடைய வாக்குகள், நீங்கள் எதனை வாழவில்லையோ அதனை பேச வேண்டாம், எதனை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அதனை பேச வேண்டாம். அவ்வாறு பேசுவது உங்களுடைய இறைவனிடத்தில் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. இறைவனுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவனுடைய திருப்தியையும் நாம் சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை என்றென்றும் கவனியுங்கள். அவ்விதமாக கவனிக்கும் பொழுது ஏகப்பட்ட எச்சரிக்கைகள் நான் செய்யக்கூடாதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். எண்ணங்களின் அடிப்படையில் நான் வரம்பு மீறியும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அந்த வரம்பு மீறுதல் என்னவென்றால், எப்படி நான் நயவஞ்சகமாக வாழ்வது, எப்படி நான் பொய் சொல்லி வாழ்வது, எப்படி நான் உலகத்தில் அதிகமாக பணம் சம்பாதிப்பது, எப்படி நான் என்னுடைய பெருமையை பாராட்டிக் கொள்வது, எப்படி நான் மற்றவர்களை வஞ்சித்து நான் மட்டும் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது என் குடும்பத்தினரும் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்ற அந்த அச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் நீங்கள் இன்று விளைவிக்கக்கூடிய அந்த கேடுகள் உங்களுக்கு நாளையில் நிச்சயமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நிராகரிக்கின்றோம், அதை புறக்கணிக்கின்றோம். இவ்விதமாக புறக்கணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை, நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் நாம் இன்று விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாகவும் கட்டாயமாகவும் நாம் நம்முடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய எச்சரிக்கைகளையும் நல்ல உதேசங்களையும் நிச்சயமாக நாம் தவறுபவர்கள் இல்லை. இன்று இதுவரையில் நாம் நம்முடைய சுவாசங்களை பற்றி என்ன இருந்தோமோ தெரியாது. ஆனால் இன்று நாம் என்ன வேண்டும், என்னுடைய சுவாசங்கள் வெறும் காற்றில் இறை செய்திகளை தாங்கி நிற்கின்றது. அந்த இறை செய்திகளை நான் கிரகிக்கும் வகையில் என்னுடைய இருதயத்தில் சத்தியத்தை, நன்மையை, உண்மையை, சுகத்தை அதிகம் அதிகம் விரும்பும் பொழுது அதிகமான செய்திகள், அழகான காற்று, முழுமையான மூச்சாக அமைகிறது. எந்த அளவுக்கு அதை நான் புறக்கணித்து விட்டேனோ அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் காற்று என்று எண்ணிக்கின்றிருக்கின்றனோ என்னுடைய படிப்பறிவை கொண்டு. அது வெறும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, உள்ளுக்கும் வெளிக்கும் நடக்கூடிய வெறும் வீண் பரிமாற்றங்கள் தான் என்று எண்ணிக்கின்றிருக்கின்றனோ அந்த அளவுக்கு என்னுடைய நெஞ்சங்கள் செத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த நன்மையும் இல்லை, நெஞ்சங்கள் கடினமாகிக் கொண்டிருக்கின்றன, இருதயங்கள் இறுகிவிட்டன என்று கூறுவோமே, அந்த மாதிரி என்னுடைய நெஞ்சங்கள் கடினமாகிவிட்டன. ஈவு இரக்கம் எதுவும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் என்று மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கும் நான் தீமையை மேற்கொண்டு என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டி நான் பாடுபடுவேன். இறுதியில் என்னுடைய முயற்சிகள் எனக்கு வினையாக அமையும். அது எந்த நன்மையும் இல்லை என்று அறியும் பொழுது அப்பொழுது நான் என் இறைவனிடம் திரும்புகின்றேன். என் இறைவனிடம் திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் கூறுகின்றான், கிரகிக்கூடிய சக்தியை முழுமையாக இழந்துவிட்டீர்கள், உங்களுடைய நெஞ்சுகள் மூடப்பட்டுவிட்டன, இனி என்னிடம் திரும்புவதற்கு வழி இல்லை. எப்படி நாம் இந்த உணர்வை கொண்டிருக்கின்றோம் என்றால், என் இறைவன் எனக்கு உதவ மாட்டான் என்ற உணர்வு எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது நான் பிறருக்கு தீமைகள் செய்து அதில் சுகம் அனுபவித்து பிறகு நான் என் தீமைகளுக்காக வேண்டி பச்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்டு மற்றவர்களுக்காக நான் செய்த கொடுமை என்ன என்பதை எனக்கு நானே எண்ணி பாவம் பண்ணிப்போடும் வேதனைகளோடும் என் இறைவனிடம் மன்றாடாமல் நான் இருந்துவிட்டு இறுதியில் என்னுடைய தீமைகளை என் கண் முன்பாக நான் எனக்காக சம்பாதித்தவற்றை பார்க்கும்பொழுது இப்பொழுது நான் தவறு செய்துவிட்டேன் என்று போய் ஏற்றுக்கொள்கின்றேன், என் இறைவன் என்னை மன்னிப்பான என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பவனாக இல்லை என்பதையும் இப்பொழுது இறைவன் எச்சரிக்கின்றான். பல காலங்களுக்கு முன்பாக, இன்னும் பல வருடங்களுக்கு முன்பாகவே இன்று எச்சரிக்கப்படுகின்றது. இறுதி நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் இறைவனுக்கு பொருத்தம் கிடையாது. இறைவன் அதை கேட்கவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், உங்களோடு பேசவும் மாட்டான். நற்செய்திகள் நிறுத்தப்பட்டுவிட்டன, உங்களுடைய சுவாசங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று கூறுவீர்கள். நம்பிக்கை இழந்த பின் நம்பிக்கை கிடையாது. நற்செய்திகள் அனைத்தையும் துர்ச்செய்தியாக மாற்றிய பிறகு, அதில் பிறரையும் நீங்கள் ஈடுபடுத்திய பிறகு, பிறருக்கும் இதுதான் வழி, நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது என்று குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததிகளாக கற்பிக்கப்பட்டு ஓரளவுக்கு சூதுவாது தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு போகின்றோம். யூ மஸ்ட் பி எக்ஸ்போஸ்ட். எதுக்காக குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறது? எதுக்கு? கெட்டதையும் தெரிஞ்சுக்கிறது. கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னா கெட்டது பக்கமே போகக்கூடாதுங்கிற செய்தி அங்கே இருக்குது, மனசில் இருக்குது, ஒவ்வொரு மூச்சிலே இருக்குது. வெளியில் பார்த்தா தான் தெரியுமா, அனுபவிச்சா தான் தெரியுமா, அல்லது உள்ளுணர்வாக சிந்தித்து உணர முடியுமா? ஒவ்வொருவருக்கும் சிந்தனை சக்தி இருக்கிறது என்பதும் தெரியும். சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறுங்கள். மனிதர்களிடம் கேட்டு நீங்கள் குழப்பமடையாதீர்கள். எது நல்லது எது கெட்டது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு நாம் நம்முடைய உணர்வுகளில் நம்மை இழந்துவிட வேண்டாம். என் இறைவன் எனக்காக அறிவிக்கக்கூடிய செய்தி ஒவ்வொருவருக்கும் அதேதான், வித்தியாசமில்லை. அந்த உணர்வில் நான் இதுவரை பார்க்காத நிலையில், இறைவன் மன்னிப்பான மன்னிக்க மாட்டானா என்று கேள்விப்படாத நிலையில் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் வேண்டாம், அது பிரயோஜனமில்லை என்பதை அறிந்த பிறகு அந்த நேரத்தில் நாம் அதிகமாகவே பிரார்த்தனை மேற்கொள்கின்றோம். இப்பொழுது இறைவன் கூறிய அந்த ஒரு வார்த்தையை இறைவனுக்கு எதிராகவே பிரயோகிக்கின்றோம். நம்பிக்கை இழந்த பிறகு, என் இறுதிகள் மூடப்பட்டுவிட்ட பிறகு, என் மரணம் இதுதான் என்று நான் பார்த்த பிறகு, எப்பொழுது நான் நம்புகின்றேன், ஊர் மக்கள் அவ்வளவு பேருக்கும் காட்டுகின்றேன், இறைவனை நான் நம்பிக்கை கொண்டேன், எப்பொழுது என் காரியம் முடிவுபட்டதாக ஆகிவிட்டதோ அதன் பிறகு ஊருக்கு காட்டுகின்றேன், இறைவனை நம்புகின்றேன், இறைவன் கைவிட்டுவிட்டான் என்பதை பாருங்கள் என்று கெட்ட முன்னுதாரணமாக நான் இறைவன் மக்கள் முன்பாக வாழ்கின்றேன். இறைவனுக்கு எதிராக அந்த நம்பிக்கை இறைவனுக்கு எதிரானது, மக்கள் முன்பாக ஒரு தவறான முன்னுதாரணமாக நீங்கள் இருந்து இறைவனை நம்பினேன், அவன் என்னை கைவிட்டுவிட்டான் என்பதை அறிவித்துவிட்டு நாம் மறுக்கின்றோம். பொருத்தமில்லாத மரணம். இவ்விதமான வாழ்க்கையை நாம் இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்துடன் சேர்ந்து கொண்டு உள்ளத்தின் நன்மைக்காக இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுவாசத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த சுவாசத்தில் உள்ள செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுவாசம் முக்கியம் என்று தெரிகின்றது. அந்த சுவாசத்தை கொண்டு மூச்சு பயிற்சி என்று இவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். மூச்சு பயிற்சி மனிதர்களுக்கு பயிற்சிகள் கிடையாது, மிருகங்களுக்கு தான் பயிற்சிகள். மனிதன் சிந்தித்து உணர்ந்து தெளிவடைவனாக இருக்கின்றான். அந்த தெளிவில் அவனுடைய வாழ்க்கை மலர இருக்கின்றது. அந்த தெளிவில் அவனுடைய நம்பிக்கை மலர இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் தெளிவும் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும். நம்பிக்கையில் உயிரோட்டம் இருக்கின்றது மனிதனுக்கு. பயிற்சிகளில் உயிரோட்டம் குறையும். உடற்பயிற்சி நல்லது என்று கூறுவோம். உடற்பயிற்சி முடிக்கும் பொழுது நல்லதாக அமைய வேண்டுமா அல்லது களைப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் களைப்பாக இருக்கின்றது. அப்படி என்றால் என்னுடைய பிராணம் குறைகின்றது என்னுடைய அந்த உடற்பயிற்சியின் போது. அது கூடவில்லை, இருந்த அந்த தெம்பானது களைப்புற்று நான் சோர்விற்று அக்கடா என்று உட்கார்ந்து விடுகின்றேன். என்னுடைய உடல் உழைப்புக்கு பிறகு, உடற்பயிற்சிக்கு பிறகு, பயிற்சி என்பது கெட்டது என்பதை அப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது என்று நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள். அந்த பயிற்சியினுடைய விளைவு களைப்பும் சோர்வும் உங்களை வீழ்த்தி விட்டது. இது தவறு என்பது தெரியவில்லையா? ஊர் மக்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என்பது காரணமாக சொந்தத்தை சிந்தித்து உணரக்கூடிய அந்த தன்மையை ஏன் விட்டீர்கள்? நான் அல்லவா அந்த சொந்தத்தை கொடுத்தேன்? சிந்தித்து உணருங்கள் என்ற அந்த சொந்தத்தை நான் அல்லவா கொடுத்தேன்? எதற்காக கொடுத்தேன்? ஊர் மக்களை பின்பற்ற வேண்டாம், என்னை பின்பற்றுங்கள் என்பதற்காகத்தான். சிந்தனை என்ற ஒன்று நான் இறைவனிடம் கேட்கின்றேன். அகிலங்களையும் படைத்து, என்னையும் படைத்து, உயிர்ப்பனையில் அவ்வளவுக்கு மேலாக என்னை அமைத்து சிந்தனை என்ற ஒரு உணர்வை கொடுத்து அந்த சிந்தனையில் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் அறியுங்கள். அந்த சிந்தனையில் ஒரு தெளிவை நான் கொடுக்கும் பொழுது மிகப்பெரும் அழகான ஒரு பெருமூச்சு, இந்த வாழ்க்கை இதுதான் உயிர் மூச்சாக இருக்கின்றது, இது உங்களை பலகாலம் வாழ வைக்கும், இந்த ஒரு மூச்சு உங்களை பலகாலம் வாழ வைக்கும் சுகத்துடன். அந்த மூச்சுக்கு எந்த விதமான கேள்வி இல்லாமல் எப்படி அந்த நிம்மதி பெருமூச்சு ஏற்படுகின்றது? சிந்தனையில் மற்றவர்களிடம் கேட்கும் பொழுது குழப்பங்களிலும் கலவரங்களிலும் என்ற இருதயங்கள் சுருங்கி கிடக்கின்றன. தனியாக விடுங்கள் என்று அவர்களை நான் கூறுகின்றேன். மிகவும் குழப்பமாக இருக்கின்றது, தலைவடிக்கின்றது, பேசாதீர்கள், தனியாக விடுங்கள் என்று. இதுவும் இறைவன் அறியக்கூடிய அந்த மூச்சுகள் செய்துதான். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தப்பாக நினைத்துக் கொண்டாலும் போதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவர்கள் என்னை விட்டு விலக வேண்டும், பேச்சை நிறுத்த வேண்டும், நான் சிந்திக்க விரும்புகின்றேன். இறைவன் உங்களை தன் பக்கம் திருப்புகின்றான், சிந்தனையின் பக்கம் திருப்புகின்றான். அங்கு நான் உங்களோடு பேச விரும்புகின்றேன், நீங்கள் தனித்து வாருங்கள், எல்லோரையும் நான் நிறுத்திவிடுகின்றேன், பேச வேண்டாம் என்று நான் கொஞ்சம் சிந்திக்க விரும்புகின்றேன், நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகின்றேன், என் இறைவனோடு இருக்க விரும்புகின்றேன் என்று பொருள் உள்ளதற்கு. அந்த நேரத்தில் நான் சிந்திக்கும் பொழுது தெளிவடைகின்றேன். என் இறைவன் கொடுத்த தெளிவு, அந்த தெளிவில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. அந்த நிம்மதி வாழ்க்கை முழுமைக்கு உள்ள அமைதியை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒவ்வொரு நிம்மதியும் வாழ்க்கை ஒட்டுமொத்தத்துக்குமான அமைதிக்குரிய சூழ்நிலை என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதில் உங்களுக்கு நம்பிக்கையும் அளித்தான், உறுதியும் அளித்தான், சத்தியத்தையும் கொண்டு நாம் இதுவரை பார்க்கவில்லை. எப்படி அந்த நிம்மதி பெருமூச்சு, அந்த ஒரு பெருமூச்சு இருக்கிறது நிம்மதி பெருமூச்சு, அது இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரும் அருள், பெரும் ஆசீர்வாதம். கவலை வேண்டாம் என்ற அளவுக்கு அவ்வளவு ஞானங்களும் புதிந்து அந்த ஒரு அமைதி கிடைக்கின்றது. அந்த மூச்சு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய உயிர் மூச்சு, அது பல காலங்களுக்கு பல வருடங்களுக்கு வாழ வைக்கும் அந்த ஒரு மூச்சு, அது உயிர் மூச்சு. இந்த மூச்சை உங்களுடைய மூச்சு பயிற்சிகளில் அறிந்து கொள்ள முடியும். எப்படி நாம் விலங்குகளாக மாறிவிட்டோம், ஒரு பயிற்சிக்குரிய விலங்காக மாறிவிட்டோம். மனதின் திண்மைக்கு பயிற்சியா, உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு ஏது பயிற்சி? உடல் வளமாக இருக்க வேண்டுமா, மனம் திண்மையாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால், மனம் மனதுக்கு ஏது பயிற்சி சிந்தனையின் மூலம் சத்தியத்தை உணர்ந்து தெளிவடைந்து அதனுடைய பாக்கியங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புறக்கணித்தவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக. இப்படி இருக்கக்கூடிய அமைதி பயிற்சி மூலமாகவோ அல்லது சில சத்தியங்கள் தெரிகின்றன, இந்த சத்தியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு அறியாமலேயே உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்று உற்சாகமும் சந்தோஷமும் இன்பத் திளைப்புகளும் வேண்டுமா அல்லது நிம்மதியும் அமைதியும் வேண்டுமா என்று உங்களிடம் கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவருமே சாந்தி சமாதானம் என்பதை கூட விட்டுவிடுவார்கள், ஆனால் கருத்தாக பேசுவார்கள். இன்பம் தான் முக்கியம், சந்தோஷம் முக்கியம், நித்தியமாக நான் இன்பத்தில் நான் திளைய வேண்டும், நித்திய ஜீவனாக வாழ வேண்டும், நித்திய சந்தோஷத்தில் வாழ வேண்டும், நித்திய ஆனந்தத்தில் வாழ வேண்டும் என்று ஆனந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர சாந்தி சமாதானம் என்ற வார்த்தையை தெரிந்திருக்கின்றார்கள், அதில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அது வேண்டும் என்று விரும்புவதில்லை. என்றென்றும் சாந்தியும் சமாதானத்துடனும் அமைதியுடனும் நிம்மதியுடன் வாழ வேண்டும். நான் என் இறைவன் கொடுத்த வாக்கின் மீது சமாதானம் அடைந்தேன், இது எனக்கு தேவை என்று. ஒரு காலம் இன்பங்களில் திளைக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள், சந்தோஷத்தில் திளைக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். அது சொற்பமான காலத்திற்கு உபயோகித்தது, நீண்ட காலத்திற்கு நிரந்தரமாக அது உபயோகம் இல்லை. படலுக்கும் எரிச்சல் வந்துவிடும் நீங்கள் சிரித்துக்கொள்ளும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ரொம்ப ஆற்றான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தான் துன்பத்தில் இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் வேதனை இருக்கும் பொழுது ஒரு சொற்பமான சுகம் கிடைத்து விட்டது, அது சந்தோஷத்தில் குதிக்கிறான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாமல் தெரியுது, ஒவ்வொருவருக்கும் தெரியுது. ஆனால் அதே சந்தோஷம் தனக்கு வந்தால் தாங்களும் திளைப்பார்கள் மற்றவர்கள் முன்பாக. நாம் அடக்கி ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இறைவனால் அந்த சந்தோஷம் கொடுக்கப்படாமல் மனதினுடைய எண்ணத்தின் பக்கம் திருப்பி அங்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானோ, இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக அந்த அறிவிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கவலையும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது இது மட்டும்தான் உங்களுடைய தேவை என்பது மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் அதை சம்பாதிப்பவர்கள் இல்லை. வேண்டாம் என்று உணர்த்துவது யார்? அவன் மூலமாக உங்களுக்கு நிகழ வேண்டுமே தவிர நீங்கள் அதனை உங்களுடைய அறிவின் கண் கொண்டு பார்ப்பவர்கள் இல்லை. உள்ளத்தின் கண் கொண்ட ஞானங்களால் உணருங்கள், தேவையா இல்லையா என்பது நான் உணர்ந்து விட்டேன், தேவை என்று நான் கருதும் பொழுது. இவ்வளவுதான், இது வேண்டாம் இது வேண்டாம் என்று இந்த இரண்டை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தொடரட்டும். எது வேண்டும் எது வேண்டாம், நன்மைகள் வேண்டும் தீமைகள் வேண்டாம், சத்தியம் வேண்டும் அசத்தியமும் பொய்யும் வேண்டாம், இவ்வளவுதான் நம்முடைய தேவைகள். பெரும்பாலும் நாம் பொய்களை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக பொய்களே சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றால், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், எனக்கு பதிலடியுங்கள். என்ன காரணம், எதற்காக பொய் சொல்கிறீர்கள், எனக்கு பதிலடியுங்கள். இங்கு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியையும் புறக்கணிக்கின்றோம், எச்சரிக்கையும் புறக்கணிக்கின்றோம். இந்த பொய்க்கு உரிய ஒரு கூடி ஒரு நாள் நமக்கு வந்து சேரும் என்பதையும் நம்புகின்றோம். இறைவன் அறிவித்ததை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஆனால் புறக்கணிக்கின்றோம். இதையெல்லாம் புத்தகத்தில் படித்து நாம் கற்றுக்கொண்டதில்லை. ஞானங்களின் வாயிலாக இறைவனுடைய அறிவிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு சத்தியம்தான் என்று வாழ்கின்றோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று உங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் நான் அதனை நம்பிக்கை கொண்டவன் இல்லை, ஆனால் தெளிவாக தெரிந்திருக்கின்றேன், நிச்சயம் சத்தியம்தான் என்று. பிறகு ஏன் நான் நம்பிக்கை கொள்வதில்லை? நம்பிக்கை கொண்டால் என்னுடைய இன்றைய வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும், பொய் சொல்லாமல் என்னால் வாழ முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் ஈடுபட முடியாது. எனவே எனக்கு இன்றைய சுகமும் இன்றைய நாளும் எனக்கு முக்கியம், இந்த இன்றைய நாளில் எனக்கு அமைதி இருந்தால் போதும், நாளைய நாள் முழுமை வரைக்கும் எனக்கு நிம்மதி தேவையில்லை என்று நான் என் இறைவனுக்கு அறிவிக்கின்றேன். இப்போதற்குரிய உடல் சுகம் போதுமானது, இப்போதற்குரிய அமைதி நான் நிராகரிக்கின்றேன். என் கண்கள் காதுகள் என்னுடைய மூக்கு வாய் தோள்கள் ஸ்பரிசிக்கக்கூடிய இந்த இன்பம்தான் எனக்கு முக்கியமே தவிர, இதில் உள்ளத்தில் ஒரு சுகத்தை நான் அடைகின்றேன், இந்த நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த நிலை எனக்கு போதுமானது. அப்படி என்றால் அமைதியும் உங்களுக்கு வேண்டாம், நாளைய வாழ்க்கையின் முடிமைக்கும் உரிய நிம்மதியும் வேண்டாம், உங்களுக்கு உங்களுடைய இன்பமும் உங்களுடைய மகிழ்ச்சியும் போதுமானது. நான் ஆம் என் இறைவனுக்கு விரோதமாக நான் கூறுகின்றேன், ஆம் எனக்கு இது போதுமானது, உன்னை நம்புவதற்கு எனக்கு இன்று தேவை இல்லாமல் இருக்கின்றது, நான் உலகத்தினுடைய அனைத்து தேவைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன், பணம் என்ற ஒன்று எனக்கு இருக்கிறது என்று அந்த ஒரே காரணத்தால். பணம் உங்களுடைய வாழ்க்கையா என்று கேட்டால் ஒரு கணம் சிந்தனை இருள் அறிவிப்பான் அவர் அவிதமாக அல்ல. பணம் உங்களுக்கு பாதுகாப்பா என்று கேட்டால் ஒரு கணம் சிந்தனை தான் தெரிந்துவிடும், நிச்சயமாக பாதுகாப்பில்லை. பணம் இருந்தால் நீங்கள் உணவை உட்கொண்டுவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக வியாதிகள் தீர்ந்தால் உணவை உட்கொள்ள முடியாது. அந்த வியாதிகளை உங்களால் நீக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்னால் நீக்கொள்ள முடியும் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் யார் அந்த துன்பங்களில் அனுபவித்து விட்டார்களோ என் இறைவனை பாதுகாத்துக் கொள் என்று அந்த நிலைக்கு வருவார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இறுதியில் உங்களுடைய உடலை வாங்கி வருவதற்குத்தான் அந்த பணம் செலவாகவே தேவை. நீங்கள் உயிர் வாழ்வதற்காக நிச்சயமாக இல்லை. அந்த உடலை நீங்கள் பெற்று வருவதற்காக வேண்டி உணவும் கிடையாது, பத்தியம் விட்டுவிட்டு விஷங்களை மருந்துகளை சாப்பிட்டு வாழ வேண்டும். இறக்கும் வரையில் அவர்களும் கூறுவார்கள், நீங்கள் சாகும் வரையில் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும். நாமும் ஏற்றுக்கொள்வோம், இந்த மருந்துகளை சாகடிக்கும் வரையில் நான் இந்த மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிடுவேன் என்று. அப்பொழுதும் இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, நீங்கள் சுகமடையுங்கள். இதை நம்புவதற்கு வழி இல்லை. ஏனென்றால் நான் படித்தவன், படித்தவர்கள் தான் கூறுகின்றார்கள், உங்களுக்கு இத்தனை நாள் தான் வாழ்க்கை, பிறகு நீங்கள் இறந்துவிடுவீர்கள் என்று, எதுவும் செய்ய முடியாது, இறைவனை வேண்டிக் கொள்கள் என்று அவர்கள் கண் கெட்ட பின், டாக்டர்களுடைய கண் கெட்ட பின் நம்மை சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்வார்கள். அதனையும் நாம் மேற்கொள்வோம். அவரிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் கடவுளை நம்புங்கள் என்று. இப்படி நாம் கடவுளை நம்புவோம். ஏனென்றால் முதல் கடவுள் டாக்டர் தான். அவரிடம் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட போகிறது. இந்த அளவுக்கு கடவுள்களை நாம் இழிவுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள்களை. ஆனால் ஒரே இறைவன், ஒரே பேச்சு, இறுதி நாள் வரையில் ஆரம்பம் நாள் முதலாக உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு பெருக வேண்டும், உங்களுடைய சுகங்கள் உங்களுக்கு பெருக வேண்டும், உங்களுடைய அமைதி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும், உங்களுடைய நிம்மதியம் உங்களுக்கு தொடர வேண்டும் உங்களுடைய சந்ததிகளிலும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு வாங்கிவிடுகிறான் என்று கேட்டால் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். உழைப்பு கலைப்பு தானே? ஆம். பிறகு சுகம் எப்படி கிடைக்கும்? அந்த உடலும் உங்களுக்கு மோசமாக கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லையா? இரவு பகலாக நான் உழைக்கின்றேன், தூக்கம் உங்களுக்கு அவசியம் என்பது தெரியவில்லையா? எங்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க அதற்கு மாறாக நாம் எப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த மாற்று உலகத்தில், அமெரிக்காவில் இன்று பகல் என்றால் அங்கு இரவு, அவர்கள் தூங்குவதற்காக நீங்கள் விடுத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நிகழ்ந்து விட்டது? அவர்களுக்கு அடிமைகளாகிவிட்டீர்களா? பணம் ஒன்றுதான் முக்கியமா? இறைவன் கொடுத்திருக்கிற மாபெரும் வரலாக இருக்கக்கூடிய இந்த இரவும் தூக்கமும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஒரு நாள் வறுமை அந்த தூக்கமே இல்லை, உங்களுக்கு என்ன செய்வது என்று அறியாமல் விடிபுதுங்கி கொண்டிருப்பீர்களே, அந்த நேரத்தில் தூக்கத்தை கொண்டு வருவோம் யார்? இப்பொழுது நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பணம் முக்கியம் என்று, நல்லறிவு முக்கியம், படிப்பறிவு என்னை வீழ்த்திவிடும், இறுதி வரையில் என்னை சாகடித்துவிடும். ஆனால் நல்லறிவு இறுதி வரையில் என்னை வாழ்விக்கும். எந்த அறிவு உங்களுக்கு வேண்டும் என்பதை இன்று நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நீங்கள் முற்படுத்துபவற்றை நீங்கள் கவனித்து வாருங்கள். ஒவ்வொரு செய்தியையும் நிராகரிக்கின்றேன். என்னுடைய நாளை நாளைக்காக என்னுடைய அறிவின் வளர்ச்சியின் திறனை நான் குறைக்கின்றேன். என்னுடைய சுவாசங்களில் நான் என்னை இழந்து வருகின்றேன். என்னுடைய மூச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை, உயிரோட்டம் இல்லை. புதிது புதிதாக நான் என்னுடைய வியாதிகளில் நுழைய ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய வியாதிகள் ஒருபோதும் குணமாவதில்லை. காரணம், என்னுடைய உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டம் குறைவதற்கு காரணம் இறைவனுடைய செய்திகளை நான் கிரகிக்கவில்லை. சத்தியத்தை நான் அலட்சியப்படுத்துகின்றேன். இங்கு நிகழ்ந்து கொண்டக்கூடிய மாபெரும் செய்திகள் அனைத்தையுமே நான் எது ஒன்று என்ன என்று தெரியாத நிலைக்கு நான் ஆகி ஏதோ ஒன்றின் மீது நான் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இவ்வளவையும் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவு எந்த வரைக்கு செல்கின்றதோ அங்குதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவ்வாறல்ல இங்கு உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை நீங்கள் உங்களுக்காக நிராகரித்து விட்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பாதகம் என்பதை இறுதியாக என் மனம் அறிவிக்கின்றது. ஒரு கவலைக்குரிய சூழ்நிலை, ஒரு சின்ன தடுமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில். இப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை அறிகின்றேன். கவலை சூழ்ந்துவிடுகின்றது. இது அதிகமாகிவிட்டால் என்ன செய்வது? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறு அதிகமாகிவிட்டால் என்ன என்ற அளவுக்கு நீங்கள் செல்கிறீர்கள். வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் சென்று எனக்கு அதோகதிதான் என்று எண்ணும் பொழுது இப்பொழுது கவலை உண்டாகின்றது. அதற்கு முன்பாக இதற்கு நேர் மாற்றமான அழகான சூழ்நிலையில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருந்தான். நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் இறைவன் உங்களை அறிவித்துக் கொண்டிருந்தான், இங்கு சுகமான வாழ்க்கையில் அதிகமாகுங்கள் என்று, உங்களுடைய அமைதியில் நீங்கள் அதிகரியுங்கள் என்று, நிம்மதி அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புங்கள் என்று. அவ்வளவு நான் கேட்கவில்லை. இப்பொழுது கவலை அதிகரிக்கும் போது மட்டும் என் இறைவன் என்று திரும்புகின்றோம். தூக்கம் கெட்டுவிட்டது. நேற்று தூக்கம் வேண்டும் என்று இறைவன் அறிவித்தான், கேட்கவில்லை. உங்களுக்காக அகிலங்களையே சுழலச் செய்தேன், உங்களுக்காக சூரியனையும் சந்திரனையும் சுழலச் செய்தேன், உங்களுக்காக இந்த பூமியை சுழல வைத்தேன், உங்களுக்காக இரவையும் பகலையும் கொண்டு வந்தேன். அந்த இரவில் உங்களுக்கு ஓய்வும் உங்களுக்கு அமைதியும் இருக்கின்றது. அந்த இரவில் உங்களுக்கு இறைவனுடைய பாக்கியமும் இருக்கின்றது. மறுநாள் உங்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் இருக்கின்றது. இதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய அறிவினுடைய பெருமைக்கு ஆக்கிக்கொண்டு நான் இரவை பகலாக்கி விடுவேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். இரவை பகலாக்க வேண்டுமா? அதில் ஒரு பெருமையா? கேடு இல்லையாது. இரவை பகலாக்கிவிட்டால் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருவான் யார்? அந்த தூக்கம் இன்மையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூக்கம் வேண்டும் என்று எப்படி முடியும்? எந்த ஒரு நன்மையும், உதாரணங்கள் புறப்பட்டு வருகின்றன, எந்த ஒரு நன்மையும் உங்களுடைய அறிவை கொண்டு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தீமையும் நீங்கள் சம்பாதிப்பது உங்களுடைய அறிவை கொண்டு, படிப்பு அறிவை கொண்டு, ஊர் மக்களுடைய அறிவை கொண்டு, ஊர் மக்களுடைய போக்குகளில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் எனக்கு இறைவனுடைய பாக்கியத்தை காட்டிலும் மனிதனுடைய புகழாரமும் புகழ்ச்சியும் ஆக நிறைய படித்தவர்கள் என்று பாராட்டுவதும் எனக்கு தேவை. ஆக இந்த வாழ்க்கையை நான் நிறுத்துக்கொண்டேன். நிறைய உழைக்கிறார், பெரும் உழைப்பாடு என்று இவர்களிடமிருந்து எனக்கு கண்ணியம் தேவைப்படுகின்றது. அந்த உழைப்பாடு என்பது நான் பிறருக்கு அடிமையாகிவிட்டேன் என்பது பொருள். எனக்கு நானே அமைதியையும் நிம்மதியையும் இழந்துவிட்டேன். ஊர் மக்களிடமிருந்து அநியாயமாக ஒரு புகழாரத்தை நான் விரும்பியதன் காரணமாக இப்பொழுது இறைவன் அறிவிக்க நான் புகழநேசம் எனக்கு மட்டும் தான், உங்களுக்கு இல்லை என்பதை முதல் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அவ்வளவு நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும். வீண் பெருமைக்காகவும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் அடைய வேண்டிய அற்பமான புகழாரங்களுக்காக வேண்டியும் எனக்கு மட்டும்தான் எந்த ஒரு நன்மையும் உரியது, என்னிடமிருந்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த நன்மை, உங்களிடமிருந்து அந்த நன்மை கிடையாது. நீங்கள் அந்த நன்மையை தேட முடியாது. ஏனென்றால் நீங்கள் பார்ப்பவற்றையும் எது பொருளாக இருக்கின்றதோ அவற்றை நீங்கள் தொட்டு பார்த்தும் கேள்விப்பட்டும் உங்களுடைய கண்களாலும் கால்களாலும் கேட்டும் உங்களுடைய 5 புலன்களால் மட்டுமே அதை பார்ப்பீர்கள் நான் நம்புவீர்களே தவிர இதற்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் இங்கு இருக்கின்றது. அதனை நீங்கள் நம்ப முடியாது. காரணம் இந்த 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. நான் என்னுடைய தவறுகளுக்காக முற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய கேடுகளுக்காக முற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நெஞ்சங்களில் நிகழக்கூடிய அந்த சுவாசத்தை நான் மறந்துவிட்டேன், மறந்துவிட்டேன், மறந்து போய்விட்டது. என் இறைவனுடைய வாக்குகளை நான் புறக்கணித்து வருகின்றேன். பிறகு நான் இறைவனை வேண்டுகின்றேன். நீங்கள் வேண்டுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக அளித்தவற்றை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் வேண்டுவதோ சொற்பகால அற்பமான நன்மைகளுக்காக வேண்டி மீண்டும் உடல் சுகங்களுக்காக வேண்டி நீங்கள் திரும்புகின்றீர்கள். உள்ளத்தின் சுகத்திற்காக திரும்பும் வரையில் உங்களுக்கு உடல் சுகம் கிடையாது. அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் விரும்பும் வரையில் உடல் வேதனைகளில் இருந்து உங்களுக்கு எந்த விதமான விடுவும் கிடையாது. அது சிறிதோ பெரிதோ நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மன வேதனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டி உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன் என்று. அந்த மன்னிப்பவன் என்ற அந்த ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். முதன்முறையாக இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய சுகங்களில் நீங்கள் குறைவுபடும் பொழுது நிறைவாக இருக்கக்கூடிய நன்மைகளிலிருந்து வெகுவாக நீங்கள் இழந்துவிட்ட நிலையில் இப்பொழுது எனக்கு வேண்டும் என்று அறிவிக்கின்றான். என்ன வேண்டும்? மனதில் என்ன நன்மைகளை இழந்தீர்களோ அது வேண்டும். ஆனால் நாம் பொருள்களில் எதை இழந்தோமோ அதை கொண்டு வேண்டும் என்று கேட்டுகின்றோம். இன்னும் நாம் தெரிந்தவில்லை. உண்மையின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் வாருங்கள். உங்களுடைய மனதின் வாழ்க்கை முக்கியமா, உடல் வாழ்க்கை முக்கியமா என்று. நிச்சயமாக உடல் ஒரு நாள் அழியும் என்று தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உள்ளம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று தெரியும். அதிலும் மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். நாள் பொழுதிலும் இறுதி நாள் வரையிலும் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறுவோம். ஆனால் அதனை துச்சமாக மதிப்போம். அதற்கு முன்பாக எனக்கு பணமும் உடத்துடைய சுகப்பொருள்களும் எனக்கு மிக அவசியம் என்று. உங்களுடைய நோய்கள் உங்களுடைய உடலில் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வருத்தங்கள், இது உங்களை விட்டு நீங்க வேண்டும். இந்த நோய்களிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனதில் நீங்கள் சுகத்தை விரும்புங்கள், மனதின் சுகத்தை விரும்புங்கள். உங்களுக்கு தெரியும், மனதின் கவலைகளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை அங்கும் இதனுடைய பிரதிபலிப்பாக அமையும். மனதின் சுகத்திலிருந்து அங்கு அது பிரதிபலிப்பாக அமையும். மனதின் உற்சாகத்தில் என்னுடைய வேலையினுடைய திறன் அதிகரிக்கும். மனதினுடைய சோம்பலில் என்னுடைய வாழ்க்கையினுடைய திறன் குறைந்துவிடும். என்னுடைய பலன்களுடைய திறன் குறைந்துவிடும், அளவிலும் குறைந்துவிடும். மனதிலிருந்து தான் வாழ்க்கை என்பதை அறிவீர்கள். உங்களுடைய மனம் உங்களுடைய உடலை இயக்குகின்றது. உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய நோய் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் உங்களுடைய உடல் நோய்களாக பெருகுகின்றன. முதலில் இருதயத்தை தாக்குகின்றது உங்களுடைய மனநோய். இரத்த கொதிப்பு முதல்ல மனசு கொதிக்குது. மற்ற பேர் பார்க்கும்போது நல்லா இருக்கும்போது பார்த்தா கொதிக்குது. அது ஒரு சோதனைக்காகத்தான். ஒரு பொருள் அடிப்படையை கொண்டும் உடல் வலிமையை கொண்டும் யார் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ வெகு அற்பமான சோதனை காலத்தில் இருக்கின்றார்கள். சீக்கிரமே முடிவுக்கு வரும். ஏனென்றால் உடலும் பொருள்களும் அழியக்கூடியது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு. மூச்சுக்களில் கவனியுங்கள், உங்களுடைய இறை செய்தி அதுதான் உங்களுடைய ஆன்மாவாக இருக்கின்றது. இறை செய்தி ஆன்மாவாக இருக்கின்றது. யார் அந்த இறை செய்தியை கேட்கவில்லையோ அவர்கள் தங்கள் ஆன்மாவை இழந்து விட்டார்கள். இனி கண் போன போக்கிலும் காதுகள் கேட்ட அந்த பாதையிலும் அவர்கள் வழி நடப்பார்கள். பொருள்களின் அடிப்படையில் வழி நடப்பார்கள். பொருள்கள் அழியும். உங்களிடம் இருக்குது, அந்த பொருள் இருக்குது. இப்போ கூட நாளைய வாழ்க்கைக்கு இந்த பொருள் நம்மிடம் இருக்குமா நிலைத்திருக்குமா என்ற பயம் நிச்சயமாக இருக்கின்றது. எவ்வளோ சம்பாதித்தாலும் சரி, இந்த பொருள் அடிந்துவிடும். தெரிந்து கொண்டே நாம் அந்த பொருளின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை முழுமையிலேயுமே மனதை அதற்காக நாம் ஈடுபடுத்துகின்றோம். பொருளுக்காக, சுகத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் ஈடுபடுத்துங்கள். இறைவனோடு கலந்து விடுங்கள். இறை உணர்வுகளோடு வாழ்ந்து வாருங்கள். நாம் நம்முடைய இறை உணர்விலிருந்து வழி தவறியவர்களாக கண்களினுடைய பார்வையின் பக்கம் போயிட வேண்டாம். பொருள்களின் பக்கம்தான் நாம் செல்ல முடியும். அது நம்மை அழிவுக்குரிய பாதி செலுத்துகின்றது. உங்களுடைய இன்பங்களில் நீங்கள் வாழ்வதற்காக, உங்களுடைய உலகத்தினுடைய சுகங்களில் வாழ்வதற்காக பொருள்களில் உயிரோட்டம் இல்லை. உங்களுடைய நெஞ்சத்திலிருந்து உயிரோட்டம், சுவாசத்திலிருந்து உயிரோட்டம் பிறக்கின்றது. அறிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்தில் விளையக்கூடிய உங்களுடைய அறியும் திறன் ஞானங்களாக வளர்கின்றது. அறியும் திறனையும் கைவிட்டேன், ஞானங்களையும் புறக்கணித்தேன், சத்தியத்தையும் நான் வெறுத்தேன், என் இருதயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனுடைய பேச்சுக்களை நான் அலட்சியப்படுத்தினேன். மனிதர்களுடைய பேச்சுகள் அதிகமாக கேட்டேன். என் கண்கள் படிப்பதையும் காதுகள் கேட்பதையும் என் அறிவின் வாயிலாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டி இவ்வளவையும் ஐந்து புலன்களையும் பிரயோகிக்கிறேன் என்ற அந்த பெருமையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என் கண்களே அழியும், என் காதுகளும் அழியும், மந்தங்களாகும், என் பரிசங்களும் மறத்து போகும். இந்த ஒரு அழியக்கூடிய பொருளை கொண்டு நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய பலன்களை இந்த அறிவை கொண்டு, இந்த அறிவிப்பை கொண்டு நீங்கள் வாழ்ந்து விடுகிறார் என்று கேட்டால் இங்கு பதில் சொல்லும் இல்லை என்று. அழியக்கூடிய பொருள்களிலிருந்து உயிரோட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறான் கேட்டால் கிடையாது. உயிரோட்டத்திலிருந்து உங்களுடைய உயிரோட்டம் மிக்க வாழ்க்கைக்கான அந்த நன்மைகளை அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் அல்ல, கெட்ட இந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவை விளக்கிக் கொள்ளுங்கள். அதில் இறைவனுடைய செய்திகள் இருக்கின்றன. ஒரு சில சமயங்களில் நிம்மதி பெருமூச்சுடையீர்கள், அங்கு இறைவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் சிந்தனையின் பக்கம் திரும்பினீர்கள், அதன் காரணமாக ஒரு நல்ல உணர்வு கிடைத்தது. அந்த ஒரு மூச்சு, உயிர் மூச்சானது வாழ்க்கை முழுமைக்கும் அது அதனுடைய பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், சுகம் என்றால் உள்ளத்தின் சுகம்தான், உடல் சுகம் கிடையாது. உள்ளத்தின் சுகம் உடலின் இன்பமும் இச்சைகளும் அவ்வளவுதான், அது சுகம் கிடையாது. நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த ஸ்பரிசங்களுடைய தாக்கம் உங்களை நெஞ்சத்தில் அதை உணரச் செய்கின்றது. அது உணர்ச்சியாக இருக்கின்றது, உணர்வல்ல. அந்த உணர்ச்சிகள் உங்களை சாகடித்துவிடும். உணர்வுபூர்வமாக வாடும்பொழுது நீண்ட நாளைக்கு உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலம் முடியும் வரையில் சுகமான அனுபவங்களில் உங்களை வாழ வைக்கும். உணர்ச்சிகளில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்று முதலாக நாம் எச்சரிக்கையோடு கவனிக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். உயிர் மூச்சு இங்கு ஆரம்பமாகின்றது, எல்லோருக்கும் தெரியும். அந்த உயிர் மூச்சு நன்மையின் பக்கம். உள்ளம் முழுமையும் எனக்கு தீமைதான் என்று ஏற்பட்டுவிட்டால் விரக்தி ஏற்பட்டுவிடும், வாழ விரும்ப மாட்டோம். உள்ள முழுமைக்கும் நன்மையில் நிரம்பி இருக்கின்றது, மனதில் உற்சாகமும் கிடைக்கின்றது, நம்பிக்கையும் இருக்கின்றது, அமைதியோடு நிம்மதியும் கொண்டு வாழ்நகர் முழுமைக்கும் கவலை என்ற ஒன்று தீண்டாத அளவுக்கு, நாளைய வாழ்க்கைக்கு என்ன நிகழும் என்ற பயமும் நீக்கப்பட்ட அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றமே, இந்த வாழ்க்கை அவசியம் என்று விரும்புங்கள். எனக்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ எந்த துன்பமும் ஏற்பட வேண்டாம் என்று விரும்புங்கள். என் மனதினுடைய சுகத்திற்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ளவேன் என்று கேளுங்கள். உங்களுடைய இறைவன் நிச்சயமாக நன்மையான பிரார்த்தனைகள் அவ்வளவையும் நாம் அவன் ப்ரப்போஸ் செய்ய அதனை நாம் வழிமொழிகின்றோம் என்பது பொருள். காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ், இட் இஸ் நாட் தி அதர் வே. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கேட்குறோம், நாம் ஒன்று நினைக்கிறோம், அவர் ஒன்று செய்கிறார். இது அவர் ஒன்று உங்களை செய்ய சொல்கிறாரு, நீங்கள் வேலை பாதையில் போயிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட விரும்புகிறது ஒன்று, நீங்கள் போகிற பாதை இன்னொன்று. இது கடவுளுடைய வருத்தம், எது சரியானது? சத்தியத்தை கொண்டு வாடுங்கள், பொய்யை கொண்டு வாழாதீர்கள் என்று இருக்கின்றது. ஆனால் நாமும் அசத்தியத்தை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும், சத்தியத்தை கொண்டு வாழ முடியாது என்று தீர்மானிக்கின்றோம். கொஞ்சமாவது சூதுவாது வேணும், வெகுளியாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், வாழ முடியாது என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நாம் இருக்கின்றோம். நாம கடவுளை நம்புபவர்கள் இல்லை. நெஞ்சத்தை தவறிவிட்டோம், உள்ளத்தை தவறிவிட்டோம், வெளியேறிவிட்டோம். கண்கள் போன போக்கின்படி வெளியேறிவிட்டோம். கால்களில் போடுவதையெல்லாம் இதுதான் சத்தியமோ என்று நாம் நமக்கு எதிராகவே நம்ப ஆரம்பித்தோம். இந்த வகையான வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நாம் விலக இருக்கின்றோம் என்று உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு எச்சரிக்கையையும் ஒவ்வொரு நற்செய்தியையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த இரண்டை தவிர எதுவும் அந்த மூச்சுக்களில் இல்லை. நற்செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், உயிரோட்டம் பெருகும். தீமையான எச்சரிக்கைக்குரிய செய்திகளை அறிவிக்கும் பொழுது விலகிக் கொள்ளுங்கள், உயிரோட்டம் இன்னும் பெருகும். நோய்கள் இருக்கின்றன, உடலில் நோய்கள் இல்லை, உள்ளத்தில் நோய். இது சத்தியமா இல்லை என்று கேட்டால், உள்ளம்தான் உள்ளதை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. நல்ல உள்ளமாக இருந்தால் நல்ல இயக்கமாகவும், கெட்ட உள்ளமாக இருந்தால் கெட்ட இயக்கமாகவும் இருக்கின்றது. அமைதி உங்களுக்கு மிகவும் முக்கியம். அமைதியோடு பேசும்பொழுது இருதயம் துடிக்காது. இறைவன் கூறுகின்றான், அமைதி நன்மையானது. யாரும் கூறுவார்கள், படித்து தெரிவதில்லை, சத்தியத்தை கொண்டு உணர்ந்து விளங்கிக் கொள்ள முடியும். அவசரம் கூடாது என்று அறிவிக்கின்றது. இது தவறுகளை கொண்டு வரும், நீங்கள் தவறுவீர்கள். இதுவும் சத்தியம்தான். ஆனாலும் அவசர கதியில் இயங்க வேண்டும், இயந்திர கதியில் இயங்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவீர்கள். உணர்வுபூர்வமாக வாழுங்கள், இயந்திரத்தனமாக வாழாதீர்கள் என்று கூறுவார்கள். மனதும் கூறும், சரிதான் என்று. ஆனால் இயந்திரம் போல் உழைக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவ்வளவும் இறைவனுக்கு புறம்பாக அதில் பெருமை கொண்டும் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் என்று. தவறான பாதையின் பக்கம் நாம் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று வரையில் மனிதர்கள் உங்களை காப்பாற்றுவார்களா, இறைவன் காப்பாற்றுவானா என்று கேட்டால், இறைவன் தான் தெரியும். இருந்தாலும் மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உயிரை காப்பாற்றுவன் யார் என்று கேட்டால், உயிரை வளர்த்தவன் யார், உயிரை கொடுத்தவன் யார் என்று கேட்டால், இறைவன் என்று கூறுவோம். ஆனால் டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறுவோம். அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியுமா என்று கேட்டால், தெரியாது. இருந்த போதிலும் நாம் நம்பிக்கை கொள்வோம். ஒரு நன்மையாவது இங்கே இருக்கிறதா என்பதை பாருங்கள். நாம் இன்று செத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தவிர உயிரோட்டம் உள்ள செய்திகள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றன. பெருமையை கொண்டு, படிப்பு என்ற அந்த கெட்ட அறிவை கொண்டு, படித்து விட்டேன் என்ற அந்த ஒரு கெட்ட அறிவு தான் இவ்வளவு நாசமான பாதையின் பக்கமும் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று நாம் அதிலிருந்து திரும்புகின்றோம், விலகுகின்றோம். சுத்தமாக பொய் பேச வேண்டாம். எனக்கு பொய்யை தவிர பேசி அதில் வாழ வேண்டுமே தவிர மற்றபடி எனக்கு வாழ தெரியாது. இப்பொழுது விரும்புங்கள், பொய் பேச வேண்டாம் என்று வழிமொழியுங்கள். நான் உங்களுக்கு பாதை அறிவிக்கின்றேன், நான் உங்களை வழிநடத்துகின்றேன். பாதையை அறிவிப்பது மட்டுமல்ல, வழிநடத்துகின்றேன். சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்னிடம் இருக்கின்றது, அசத்தியத்தை கொண்டு வாழும் வாழ்க்கை என்னை தவிர அவ்வளவு இடமும் இருக்கின்றது. உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டால், மனிதர்கள் வேண்டும் என்று கூறுவீர்கள். வேறு வழி இல்லை என்று கேட்பீர்கள். என்னிடம் இருக்கிறது, நீங்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள், வேறு வழி இல்லை என்று கேட்கிறீர்கள். தெய்வம் இறைவன் அவனுக்கு எல்லா வழிகளும் தெரியுமா, அல்லது உங்களுக்கு தெரிந்த அளவு தான் அவனுக்கும் தெரியுமா என்று கேட்டால், அவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும். எங்கு உங்களுடைய வழிகள் மூடப்பட்டு விட்டனவோ அதற்கு பின்னாடி 9000 வழிகளும் அவனுக்கு தெரியும் என்று அவன் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான். அறிந்திருக்கின்றோம், இறைவனுக்கு அறியாத வழிகள் கிடையாது என்று அறிந்திருக்கின்றோம். இருந்த போதிலும் நம்முடைய அறிவை பின்பற்றுவதையே நாம் பெருமையாக கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெய்வ நம்பிக்கை என்று ஒன்றில் இல்லை. காரணம், இறைவனுடைய செய்திகள் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் உணர்ந்தவர்களும் இல்லை, நாம் கற்பிக்கப்பட்டவர்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கற்பிக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய உள்ளம் தெய்வ இல்லம் என்பதை அறியுங்கள். இங்கு தங்கினால் தவிர அவனிடமிருந்து கற்பித்தல் கிடையாது என்பதையும் அறியுங்கள். அவனிடமிருந்து கற்பிக்கப்பட்டால் தவிர எனக்கு நிம்மதியும் அமைதியும் கிடையாது. அந்த நிம்மதியும் அமைதியும் இல்லாத வரையில் உள்ளத்தின் சுகம் கெட்டுவிட்டது. உள்ளத்தின் சுகம் எப்படி கெட்டுவிட்டதோ உடலின் சுகவீனங்கள் நிச்சயமாக உருவாகிவிட்டன. இணையம் புதிதாக உருவாகி இருக்கின்றது. அதில் உங்களுக்கு அமைதியும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, சுகமும் கிடையாது. வேதனையும் உணக்கல்களும் அரசல்களும் இன்னும் கடுமையான வேதனைகளும் இழிவும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த நிலைக்கு போவதற்கு முன்பாக உங்களுடைய உயிரோட்டத்தின் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய மனதுக்கும் நெருக்கமாக அந்த மனதிற்கு ஒரு உணர்வு கொடுத்தால், உயிர் கொடுத்தால் அந்த மனம் வாழும். அந்த மனம் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு உயிரோட்டம் நிலைத்திருக்கும். மனம் செத்துவிட்டால் நான் வாழ விரும்பவில்லை என்று நினைக்காகிறீர்கள், ஆகி விடுகின்றீர்கள். இந்த நிலைக்கு முன்பாக மனதுக்கும் சமீபமாக உங்களுடைய இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த பேச்சை ஏற்க அவ்வளவு செய்திகளும் கிரகிக்கின்றன. உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய நெஞ்சங்கள், நுரையீரல்கள், அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. கிரகிக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் சத்தியத்தில் நீங்கள் நிலை பெற்று விடுவீர்கள். இறைவன் அறிவிக்கின்றான், எனக்கு அனைத்தும் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பணிவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நான் படித்துவிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அந்த பெருமை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியம்தானே என்று கேட்டால், ஆம் சத்தியம்தான், நான் பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் என்பது உண்மையானால், அனைத்து ஆற்றலும் சர்வ வல்லமையும் கொண்டிருப்பான் என்பது தெரியுமானால், அவன் மகாசக்தி மாபெரும் ஆற்றின் தந்திருக்குமானால் இதில் நம்பிக்கை கொள்வதற்கு நமக்கு என்ன கேடு இருக்கிறது? அந்த கேடு என்பதுதான் நம்முடைய வார்த்தையாக இருக்கும். இந்த நேரத்தில் எனக்கெல்லாம் தெரியும் என்று கூறுகின்றோமே, இது இறைவனுக்கு பொருந்துமா? நாம் கூறுவதற்கு நமக்கு அடுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் பயமில்லை, இறைவன் நம் மீது பொறுமையாளன். இன்னும் நல்லறிவு இருக்கிறது, இறைவன் அறிகின்றான். எவ்வளவு படுமோசமான நிலைக்கு நாம் ஆளாக இருந்தாலும் இன்னமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், உயிர் வச்சு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். காரணம், அவனுடைய செய்திகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, அதனை நீங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அறிந்தும் புரிந்தும் தெளிந்தும் நம்பிக்கை கொடுக்கிறானால் உங்கள் மீது வேதனை இறங்காது. அதனை வெல்லக்கூடிய சக்தியை அவன் உங்களுக்கு கொடுக்கின்றான். அந்த சக்தியானது உங்களுடைய சிந்தனை ஆற்றல். அந்த ஆற்றல் இறை ஆற்றலாக இருக்கிறதே தவிர அது உங்களுடைய ஆற்றல் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை அங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நினைத்தால் சுகம், உங்களுடைய எண்ணம் அங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் நிறைவேற்றவில்லை. உங்களுடைய எண்ணங்கள் அங்கு நிறைவேறும் பொழுது பெருமை கொள்ளாதீர்கள், இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறுங்கள். மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு பெருமையும் எதிர்பார்க்காதீர்கள். மனிதர்கள் என்னை பெருமைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுங்கள். ஏனென்றால் நாம் அந்த பெருமைக்கு வழியாகவர்கள். நம்ம யார் பெருமைப்படுத்துகின்றார்களோ அதற்கு நாம் வழியாகி விடுவோம். நிச்சயமாக அந்த பலவீனம் நமக்கு இருக்கின்றது. பெருமைப்படுத்தப்படும் பொழுது நாம் பலவீனங்களாக ஆகிவிடுவோம். நமக்கு அந்த பெருமை தொற்றிக்கொள்ளும். இறைவனுக்கு பதிலாக நாம் அந்த நிலைக்கு வந்துவிட்டோம். நம்முடைய பெருமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இனி இறைவனுடைய பெருமையை எங்கே எக்கேடு கிடட்டும் என்ற அளவுக்கு நாம் ஆகிவிடுவோம். நம்முடைய சுகங்களில் நாம் மிஞ்சி அதனை நான் இன்பமாகவும் இச்சைகளாகவும் ஆக்கிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நான் என்னை இழந்துவிட்டேன். நன்றி கெட்டவனாக பெருமையோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாத வரையில் நான் பாதுகாக்கப்பட்டவன். பெருமையை கொண்டுதான் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கும் வரையில் நான் இறைவனால் நிச்சயமாக நிராகரிக்கப்பட்டு விட்டவன். நாம் இறைவனை நிராகரிப்பது இருக்கட்டும், இறைவன் கடைசி வரையில் நம்மை கைவிடுவதில்லை. ஓரளவுக்கு அனுமளவு நன்மை அங்கு ஒட்டி கொண்டிருக்கின்றது. சொல்லிக் கொடுத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கு நன்மை ஒட்டி கொண்டிருக்கின்றது. தெரிந்தாலும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக அந்த நாள் முடியும் வரையில் உங்களை அவன் மன்னிப்போனாக இருக்கின்றான். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு நல்ல நிலையில் என்னுடைய அவ்வளவு கேடுகளுக்கும் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இறைவன் அறிகின்றான், இன்னமும் கொஞ்சம் நல்ல குணம் ஒட்டி கொண்டிருக்கின்றது. சொல்லிக் கொடுத்தால் ஆம் என்று சரிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிச்சயமாக நல்ல குணத்தில் இருக்கின்றார்கள். ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்கின்றார்கள். சொல்லிக் கொடுக்கும் பொழுது அறியக்கூடிய திறனை கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று இறைவன் நமக்கு உணர்த்தும் விதமாக சூழ்நிலைகளை கொண்டு வருகின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய இறைவனை நீங்கள் உணர வேண்டும். அந்த உணர்தலில் உங்களுடைய இறைவனுடைய பாதுகாப்பும் இறைவனுடைய மன்னிப்பும் இறைவனுடைய ஆற்றலும் உதவி கொடுக்கப்படுகின்றது. இந்த நல்லாற்றல் என்பது இறைவன் தன் புறத்திலிருந்து நிகழ்த்துகின்றான். நீங்கள் உங்கள் கைகளையும் வாய்களையும் கொண்டு அசைக்கும் பொழுது அதில் அவனுடைய உயிரோட்டம் இருக்கிறது. அதன் காரணமாக எல்லாருடைய முகத்தையும் பார்த்தாலும் சரி, அங்கு ஒரு முகத்தினுடைய தோற்றம் இருக்கிறது. ஆனால் முகராசி என்று ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு சிறு மாற்றம், அந்த முகத்திற்கு ஒரு மாற்றம் உண்டு, அந்த பேச்சிற்கு ஒரு மாற்றம் உண்டு. இது இறைவன் கொடுக்கக்கூடிய உயிரோட்டம். அந்த உயிரோட்டம் உங்களுடைய நெஞ்சத்தில் எனக்கு சாதகமான நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக வைத்துக் கொண்டிருந்த நம்பிக்கையை நீங்கள் கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய சுகத்திற்கு காரணமாகிறது. உள்ளத்தின் சுகத்தை கொடுக்காமல் உடலின் சுகம் கிடையாது. உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது, ஒரு காரணம் முடியாது. அதனை நாம் என்று அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு முயற்சியிலும், மூச்சு ஒரு பக்கம், முயற்சியின் ஒரு பக்கம், இறைவனுடைய செய்தி ஒரு பக்கம், உங்களுடைய மனிதர்களுடைய போக்குகள் இன்னொரு பக்கம், கற்பித்தல் இன்னொரு பக்கம், நாம் பெருமை கொண்டவர்களாக, எனக்கு பெருமை வேண்டும் என்று இருக்கும் பொழுது என்னுடைய கல்வியின் பக்கம் நான் திரும்புவேன், என்னுடைய பொருள் அதிகாரங்களின் பக்கம் நான் திரும்புவேன். இறைவன் ஒருவன் தான் எனக்கு இருக்கும் பொழுது இவ்வளவையும் கைவிட்டுவிட்டு இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறக்கூடிய அளவுக்கு நான் பணிவோடு இருக்கும் காலமெல்லாம் இறைவனுடைய ஆற்றலில் நான் மிகைக்க இருக்கின்றேன். வெகு சீக்கிரம் அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வோடு என் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது என் இறைவனுடைய ஆற்றல் எனக்கு பெருகுகின்றது. என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் அவனிடமிருந்து கிடக்கூடியதன் காரணமாக ஒரு கை வெல்ல அசைந்தால் கூட அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உயிரோட்டமானது நம்முடைய மனதிற்கு அசைவில்லாத அந்த நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றது. அந்த நம்பிக்கையினுடைய வேகம் என்னை மட்டுமல்ல என்னை சுற்றிலும் உள்ள அவ்வளவு மனித சமுதாயத்தின் இயக்கம் என்பதை இன்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரொருவரும் இறைவனுடைய தகுதியிலிருந்து விடுபட்டவர்கள் இல்லை. இறைவனுடைய பேரற்படைகளிலிருந்து தாங்கள் யாதொன்றையும் பெற தகுதியுடையவர்கள் இல்லை என்று ஒருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. ஒவ்வொருடைய உள்ளமும் இறை இல்லம். இந்த இல்லத்தை விட்டுவிட்டு வெளியேறி மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் இதுதான் இறை இல்லம் என்று நுழையாதீர்கள். இன்று வரையில் நாம் அதிலிருந்து நன்மைகளை அனுபவிக்கவில்லை. பெரும் கஷ்டங்களின் போதும் அந்த இல்லங்களை விட்டுவிட்டு துன்பமான சூழ்நிலைகளில் அவசர சிகிச்சை பிரிவு என்று நாம் டாக்டர்களிடம் செல்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையின் போதும் நான் டாக்டர்களிடம் செல்கின்றேன். அவர்கள் என்னை உயிரை காப்பாற்றார்கள் என்று அந்த அளவுக்கு நாம் செய்தி வந்துவிட்டோம். இந்த நிலையில்தான் நாம் இறைவனால் நாம் கைவிடப்படுகின்றோம். உயிர் போகக்கூடிய நிலையில கூட நீங்கள் என்ன நினைக்கலையா? உங்களுடைய வீடுகளிலிருந்து மருத்துவமனை அடையும் வரையில், டாக்டர்கள் பக்கம் நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் வரையில், கடவுளே கடவுளே என்று செல்கின்றீர்கள். நான் தான் உங்களை காப்பாற்றினேன். அங்கு போய் சேர்ந்ததும் டாக்டரே டாக்டர் என்று நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று காலைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு நான் உங்களை கைவிடுகின்றேன். இறுதியாக நம்முடைய இறுதி மூச்சு எப்பொழுது இருக்கிறது என்றால், எப்பொழுது என் உயிரை காப்பாற்றுவான் இறைவன் இல்லை என்று கொள்கின்றேனோ அப்பொழுது என் உயிர் மூச்சு போய்விட்டது. இருக்கக்கூடிய மூச்சு குறைந்து கொண்டிருக்கின்றது. இனி உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரம் வெகு வெகு குறைவு. நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் கெட்ட மரணத்தை அடையக்கூடிய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றோம். டாக்டர்களின் கைகளில் மரணம் அடையும் பொழுது இன்று உங்களுடைய உள்ளத்தின் அச்சம் கொள்ளுங்கள். என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள், என் சந்ததிகளையும் பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக மனிதர்களுடைய இயக்கேடுகளின் பக்கம் சிக்கிக்கொண்டேன். மனிதர்களுடைய பேச்சுக்களில் அதிகமாக ஈடுபட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களில் அதிகமாக திளைத்தேன். இச்சைகளில் அதிகமாக நாட்டம் கொண்டேன். அமைதிக்கு பதிலாக இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். நிம்மதிக்கு பதிலாக மனிதர்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னையும் நிராகரித்தேன், பெருமை கொண்டேன். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. இன்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது உங்களுடைய வெளிமூச்சின் பதிலை கொண்டு வாருங்கள். அந்த வெளிமூச்சு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும், கெட்ட மூச்சாக இருக்கக்கூடாது. அந்த உயிரோட்டம் மற்றவர்களுடைய நெஞ்சங்களில் பரவ வேண்டும். உங்களுடைய வெப்ப காற்றை நான் சுவாசிக்கக்கூடாது. உங்களுடைய குளிர்ச்சியான அந்த காற்று நம்பிக்கை கொள்வதன் காரணமாக வருகிறதே, அதிலிருந்து பேச்சுக்களின் மூலமாக காற்று வருகிறதே, அதனை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அது நல்ல காற்றாக இருக்கின்றது, நல்ல செய்திகள் அடங்கியிருக்கிறது. இறைவனுடைய செய்தியும் கூட அதில் இருக்கின்றது. உத்தரவாதமாக இந்த உங்களுடைய செய்தியின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எவ்விதமாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் என்பதை, என்ன இங்கு வைத்திருக்கின்றேனோ அதுதான் நான் செயல்படக்கூடிய பாதையாக இருக்கும். இங்கு எதனை நான் வைத்திருக்கின்றேன் என்றால் இறை நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன். இனி இறைவன் தன்னுடைய பாதையில் உங்களை அமைப்பான். அந்த பாதையில் உங்கள் கால்கள் நடக்கிறது என்றால் உங்களுடைய பேச்சும் அந்த பாதையில் தானே, உங்களுடைய உயிர் மூச்சும் அதில் தளர்ந்திருக்கிறது அல்லவா? அது இறைவனிடமிருந்துள்ள உயிர் மூச்சு இல்லையா? ஒரு வார்த்தை ஒரு பேச்சு அங்கு சுகம் நிகழ்வா நிகழாதா என்று கேட்டால் நிச்சயமாக நிகழும். இது இறைவழி மருத்துவம். இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அம்சத்திலும் ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அது இறைவழி மருத்துவமா இறைவழி வாழ்க்கை என்று கேட்டால் இறைவழி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் உதவி தேவையா? இப்பொழுது கூறுங்கள், மனிதர்கள் உதவி வேண்டாம் என்று இப்பொழுது கூறுங்கள். என் இறைவனை என்னை மன்னித்துவிடு. எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக எனக்கு உதவி பெறுவான் என்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. என் இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று கேளுங்கள். என் இறைவனுக்கு என் நன்றியை நான் என்றென்றும் செலுத்துவோனாக. எங்கு நான் பணிபடைய விரும்புகின்றேன்? என்னுடைய கல்வி அறிவு என்ற இந்த அகம்பாவம் அகங்காரம் விரும்பக்கூடிய புகழாரம் எதுவும் எனக்கு வேண்டாம். உன்னுடைய பொருத்தமும் நான் உன்னை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த வழிகளிலும் என்னை செலுத்துவாயாக. நிச்சயமாக இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றேனே, ஒரு படபடப்பு இருந்தும் ஏற்பட்டுவிட்டால் வியர்த்து கொட்டும், நெஞ்சு வழி ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். உங்களுக்கு என்னை விமோச்சனம் கிடையாது என்று டாக்டர்கள் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த டாக்டர்கள் கூறுவார்கள், இனியொரு முறை இந்த மாலை வந்தால் என்னால் காப்பாற்ற முடியாது. அப்படி என்றால் இப்பொழுதும் காப்பாற்றுவர்கள் நீங்கள் இல்லை, இறைவன் தான். முதல் முறையாக என்னை காப்பாற்றுபவர்கள் நீங்கள் தான் என்றால் இறுதிவரையும் காப்பாற்ற முடியும். முதல் முறையாக நான் காப்பாற்றிவிட்டேன், அடுத்தது இதே மாதிரி வந்தால் காப்பாற்ற மாட்டேன் என்றால் இதே நோய்க்கு முதலில் மருத்துவம் பார்த்தவர்கள் நீங்கள் இல்லை, இறைவன் தான் எனக்கு என்று முதல் முறையாக இறைவன் காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும் பொழுது இனியாவது திருந்துங்கள் என்று அவர்கள் வாய்களால் கேட்ட பிறகும் மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. இப்போ மட்டும் என்ன முதல் முறை அவரும் நான் வேண்டிய அழைச்சி எனக்கு மாலை வேணும்னு இனி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நான் காப்பாற்றி விட்டேன் என்று கூறுகின்றால் அவ்வளவும் எவ்வளவு இறைவனுக்கு விரோதமான வாக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் வெளியேறி மீண்டும் ஒரு முறை அந்த மாலை ஏற்பட்டு அங்கு அவர் காப்பாற்றுவார் என்று சென்று போன முறை அவர்தான் காப்பாற்றினார். அந்த நேரத்தில் அங்கு இறைவன் கதையை முடிக்கும் பொழுது நமக்கு துர்மரணமாக அது அமையும், என்றென்றும் நரக வேதனையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த பாதையிலிருந்து விலகியவர்களாக விலக வேண்டியவர்களாக இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளச்சம் பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். ஒரு காலம் மனிதர்களை நம்பாதீர்கள், மனிதர்களை படிப்பை நம்பாதீர்கள், உங்களுடைய வழிமுறைகளை நம்பாதீர்கள், உழைப்பை நம்பாதீர்கள். அவ்வளவுக்கும் இன்று உங்களுடைய மனதில் கவலை இருக்கின்றது நாளைக்கு என்ன ஆகுமோ என்று. நீங்கள் தான் உழைக்கின்றீர்களே, பிறகு ஏன் அந்த கவலையும் பயமும் வந்தது? உழைப்பு உங்கள் உயர்வுக்கு காரணம் என்று கூறினீர்கள். இந்த உழைப்பில் களைப்பு மின்றி இனி முடியாது. உழைத்து உழைத்து ஓடாய் தேஞ்சி போனதுதான் நிச்சயம் சொல்வீங்க தானே? சத்தியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க வீணான பெருமை அகம்பாவம் இறைவனுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு நாம் ஆக்கிவிட்டு இப்பொழுதும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த உள்ளத்தை விட்டுவிட்டு, தெய்வ இல்லத்தை விட்டுவிட்டு, கட்டிடங்களுக்குள் மனிதர்களுடைய கட்டிடங்களுக்குள் இதுதான் நிறையலம் என்று செல்லாதீர்கள். உங்களுடைய நெஞ்சத்தை கவனியுங்கள். உயிரோட்டம் அங்கிருக்கின்றது. அவனுடைய உணர்வுக்கு முக்கிய பேச்சு ஒவ்வொன்றும் சத்தியம்தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது இவ்வளவையும் எப்படி நாம் மறந்தோம், மறந்து போய்விட்டோம்? நாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். இப்பொழுது இன்று முதலாக நான் மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நீ என்னை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய வழியில் என்னை முழுமையாக திருப்பு என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும் வரையில் நீங்கள் உலக மக்கள் 1000 கோடி மக்களையும் நீங்கள் நம்பி வாழ்ந்தாலும் குற்றமில்லை. இப்பொழுது மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனதில் நான் தவறு செய்கின்றேன், நிச்சயமாக உன்னை தவிர இறைவன் இல்லை, உன்னை தவிர வாழ்விப்போன் இல்லை என்றாலும் நான் பழகிவிட்டேன். இதிலிருந்து என்னை பாதுகாத்து நீ உன் பாதையில் என்னை செலுத்தி உன் பாதையில் மரணமடையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு இறைவனே. உன் பொருத்தத்திற்கு ஆளான நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இறைவனிடம் இதனை நீங்கள் சேர்த்த பிறகு அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தவறு செய்கின்றேன் மன்னிப்பாயாக என்ற அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் திரும்பினாலும் சரி, அது பாவமில்லை. இறைவன் மன்னிக்கின்றான், இன்னும் உங்கள் நிலையை உயர்த்துகின்றான். அவர்களை உங்களுக்கு அடிப்படையை செய்யக்கூடிய அந்த ஆற்றலில் உங்களை பெருக்கிக் கொண்டிருக்கின்றான். இறைவன் நிறைவேற்றி விட்டுவிட வேண்டாம். எந்த பாவமும் பாவம் இல்லை. இறைவனிடம் நான் என்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவனிடமே பொறுப்பைப்படுத்துகின்றேன், எனக்கு நீ வழிகாட்டு என்று. அதுவரையில் நான் செய்யும் இந்த பிழைகளுக்காக என்னை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நிச்சயமாக இவன் ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய தவறுகள் குறித்து அவன் குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே அவன் மன்னித்துக் கொண்டிருப்பான். அவன் விமோச்சனம் உண்டா என்று கேட்டுவிடாதீர்கள். உங்களை இன்றளவும் இதுவரையில் புறக்கணித்த நிலையிலும் இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் உங்களுடைய மூச்சுக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மூச்சு பயிற்சி கிடையாது. மூச்சை கவனியுங்கள், செய்திகளை கவனியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு பணிந்து விடுங்கள், பெருமையை கைவிடுங்கள். இறைவன் உங்களுடைய நன்மைகளை ஒவ்வொரு முறையும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நற்செய்திகளாக பெரும் ஆசீர்வாதங்களாக உங்களுடைய தீமைகளில் செல்லும்பொழுது தவறு செய்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்த்தப்படுகின்றீர்கள். என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், நான் தவறு செய்கின்றேன், என் மனச்செயலில் நான் ஆகிவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக. இனியும் இந்த பாதையிலிருந்து என்னை மீட்டு நீ உன் வழியில் செலுத்தவில்லை என்றால் நான் நஷ்ட வழியில் ஆகிவிடுவேன் என்று நிச்சயமாக பயப்படுகின்றேன். என் அறிவை கொண்டு பயப்படுகின்றேன். இனி உன்னுடைய பாதுகாப்பை தவிர எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று எப்பொழுது நான் சரண் அடைகின்றேனோ அங்கு என் இறைவன் என்னை கைப்பற்றி கொண்டான். இனி வாழும் காலமெல்லாம் அவனுடைய பாதையில் நான் செல்லிருக்கின்றேன். மரணிக்கும் பொழுதும் அவனிடமே நான் திரும்புகின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலும் நான் என்னை அவனிடம் ஒப்படைக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் உங்களை மனதில் கொள்ளுங்கள். என்னுடைய உள்ளத்திலிருந்து தான் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உள்ளத்தின் கேடுகள் என்னுடைய செயல்பாடுகளாக, என்னுடைய நோய்களாக விளைகின்றன. எனவே நான் எனக்காக உருவாகி கொண்ட இந்த நோய் உள்ளத்திலிருந்து உருவாகியது, உள்ளம் பார்க்க முடியாது. எனவே எப்படி என்ன காரணம் என்று எந்த ஒரு நோய்க்கும் உங்களை அடையாளம் காண முடியாது. என்னால் உள்ளம் என்பது பார்க்க முடியாது ஒரு அருவமான அம்சம். கவலை வேண்டாம். இப்பொழுது நம்முடைய கேடான உலகத்தினுடைய பாதை, மனிதர்கள் கற்பித்த அற்பமான பாதை, நயவஞ்சகமான பாதையில் ஒருவருக்கொரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் என்னை ஏமாற்றுங்கள், நான் உங்களை ஏமாற்றுகின்றேன். நீங்கள் என்னை பார்த்து சிரியுங்கள், நான் உங்களை பார்த்து சிரிக்கின்றேன். உள்ளுக்குள் இந்த சிரிப்புக்கு எந்த விதமான அர்த்தம் கிடையாது. நயவஞ்சக சிரிப்பும் நயவஞ்சகமானவுடைய வாழ்க்கை என்று நாம் ஒருவருக்கொருவர் ஏமாற்று பேரவழிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நினைத்துக் கொண்டிருக்கும் போது மட்டுமல்ல, நம்பிக்கை கொண்ட நிலையிலும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை விட கேடு என்ன இருக்க முடியும்? இதில் நன்மைகள் விளையுமா என்று கேட்டால் நிச்சயமாக தீமைகளை தேவை, நன்மைகள் விளையாது என்று இன்று நான் என்னுடைய உள்ளத்தில் உறுதியாக மேற்கொண்டு விட்டேன். என் இறைவன் என்னை பாதுகாக்க நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டான். என் இறைவனே, நான் கெட்ட வழியில் சென்று கொண்டிருக்கின்றேன். என்னை கேடுகள் மிஞ்சிவிட்டன. உன்னை நான் நிராகரித்தேன். உன்னை நான் அலட்சியப்படுத்தினேன். என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னையும் என் சந்ததிகளையும் முறைக்கொண்டு நீ காப்பாற்றுவாயாக. உன்னிடமே பொறுப்பை பட்டுவிட்டேன். எனக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அப்படியென்றால் இனி உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களே, நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களை கண்ணியமானவர்களாக வாழ வைக்க தான் பொறுப்பேற்றுக் கொண்டான். யார் மீதும் உங்களை பெருமையை காட்டாதீர்கள். பணத்தின் காரணமாகவும் மக்கள் தொகையின் காரணமாகவும் நான் மிகைத்தவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் வேண்டாம். அதே பணத்தினுடைய குறைவின் காரணமாகவும் மக்கள் தொகையின் காரணமாகவும் நான் மற்றவர்களிடம் கீழாக இருக்கின்ற எண்ணம் எண்ணாதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களும் உங்களுடைய நன்மைகளும் அவனிடம் இருக்கின்றன. உங்களுடன் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுடைய நன்மைகளும் இறைவனிடம் இருக்கின்றார்கள். அவனுடைய பாதுகாப்பை கொண்டும் அவனுடைய அனுகிரகத்தை கொண்டும் எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை இன்று நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். இறைவன் உங்களை இனி இந்த வழியில் சேர்ப்பிப்பான். இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்ட சில நன்மைகளுக்கு உயிரோட்டமும் அந்த நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் வாழ்க்கையில் பல பாகங்களில் உங்களுக்கு பிரதிபலிக்கும். அந்த நேரத்தில் உங்களை அறியாமல் சில நன்மைகளை நீங்கள் உலகத்தின் அடிப்படையில் கொள்ளும் பொழுது நான் சாதித்து விட்டேன் என்று அந்த எண்ணம் வேண்டாம். அனைத்து புகழும் இறைவனுக்கு என்ற அந்த உணர்வு என்றென்றும் நினைத்திருக்குமாறு அதிலேயே நீங்கள் கவனத்தோடு இருக்குமாறு இன்று நாம் எச்சரிக்கை செய்யப்படுகின்றோம். நல் உபதேசமும் செய்யப்படுகின்றோம். பெரும் ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருந்தது என்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இனியும் நிகழும் என்பதை நாம் இன்று உறுதி செய்து கொண்டவர்களாக இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன் என்ற அந்த உணர்வை கொண்டு இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம்.